தென்றல் கிரீஷ் சீனிவாஸ் அவர்கள் எழுதியுள்ள வாசல் அனுபவம் என்னும் சிறுகதை. ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன லட்சுமி, கிளம்புற சமயத்துல இருன்னு சொல்றியே, இரு நானும் தண்ணி குடிச்சுடுறேன். அப்பா, எனக்கும் தண்ணி கொண்டு வா. சரி ரேணு, வாசலையே அத்தையோட இரு. ஆனால் அத்தை அங்கு ரேணுவுடன் நிற்கவில்லை. ரேணுவிடம் குழந்தைகளை பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு கூடத்தில் நிகழும் அமர்க்களத்தை ஓர் ஓரமாக ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்த சிறுவனை அணுகினாள். என்ன கண்ணா, நீயும் வரியா? அம்மா, அப்பா, அக்கா, நான், குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போன ஜாலியா இருக்கும்ல. தீபாவளிக்கு நீ என்ன கேட்டாலும் வாங்கித்தரேன் என்று பவ்யமான குரலில் குனிந்து கொஞ்சி பார்த்தாள். வரமாட்டேன், முகத்தை திருப்பி கொண்டான் சிறுவன். உஷாரான பையன் அத்தை சொன்னதை நம்பவில்லை. முன்பு சூடுபட்டிருப்பான் போலும். அவன் எப்பவுமே அப்படித்தான், ஒரு தடவை வீட்டுல தனியா விட்டாத்தான் புரியும் என்றார் சிறுவனின் அப்பா குணசேகரன், தண்ணீர் குடித்து விட்டு கூடத்துக்கு திரும்பும் வழியில். 8 வயசு பையனுக்கு என்னடா புரியும், பயந்துட போறான் பாவம். நான் பயப்பட மாட்டேன் கௌரியத்தை என்று கோபத்துடன் தன்மானத்தை காப்பாற்றிக் கொண்டான் சிறுவன். தவலையிலிருந்து தண்ணீரை பாட்டில்களில் நிரப்பிக்கொண்டே சிறுவனின் தாயார், விடுங்க கௌரி, 2 மணி நேரத்துல திரும்பி வந்துட போறோம், அவ்வளவுதான, டிவி பார்த்தா நேரம் போறது கூட தெரியாது அவனுக்கு என்றார் என்றாள். வந்தாலும் உயிரை வாங்குவான் என்றாள் தமக்கே ரேணு. வாசல் அறையில் மற்றவர்கள் செருப்பு அணிந்து கொண்டிருக்க குணசேகரன் தன் மகன் பக்கம் திரும்பினான். என்னடா, நிச்சயமா வரமாட்டியா? மாட்டேன். தனியா இருக்கும்போது சாக்லேட் சாப்பிடுவியா? மாட்டேன். நீ மட்டும் சாப்பிட்டா உனக்கு தீபாவளிக்கு பிங்க் நிற சட்டை தான் வாங்கி தருவேன். தெரியாதவங்க பெல் அடிச்சா கேட்ட திறப்பியா? மாட்டேன். எல்லாத்துக்கும் மாட்டேன் மட்டும் சரியா சொல்லிடு. சமர்த்தா இருப்பியா? இருப்பேன், நீ போ என்றான் சிறுவன். போன்னு சொல்லாதடா, போயிட்டு வான்னு சொல்லணும், புரிஞ்சுதா? சரி, எல்லாரும் கிளம்பலாம், வாங்க. ராகுவால வரப்போகுது. கண்ணா, கேட்ட பூட்டிக்கோ, கதவை சாத்திக்கோ, சரியா? மாடிப்படியில் அனைவரும் இறங்கி போவதை கேட் வழியாக பார்த்தான் சிறுவன். கீழே குழந்தைகளுடன் வாகனத்தில் ஏற அவர்கள் சிரமப்படுவது அவன் காதில் விழுந்தது. ஒரு வழியாக அப்பா வண்டியை எடுத்தார். பிறகு எங்கும் நிசப்தம். தன் இளைய வாழ்க்கையில் முதன் முதலாக தன்னந்தனியாக இருந்தான் கிட்டு. வாசல் அறையிலிருந்து கூடத்துக்கு திரும்பி கதவை சாத்தி தாளிட்டான். சற்று நேரம் முன்பு கலகலவென இருந்த கூடம் விரிச்சோ என்று கிடந்தது. கிட்டுவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுவரை பெரியவர்கள் சொன்ன பேச்சுக்கு கட்டுப்பட்டே வாழ்ந்திருந்தான். இப்போது சொல்வதற்கு யாரும் இல்லை. கேட்பதற்கோ கேட்காமல் அடம் பிடிப்பதற்கோ வாய்ப்பும் இல்லை. அடிவயிறு ஒரு புரட்டு புரட்டியது. சுதந்திரத்தின் பாரத்தினால் என்று அந்த இளைய பிராயத்தில் புரியவில்லை. மிரட்டலும் திட்டும் அடியும் தடுத்திருந்த செயல் எதையாவது செய்ய வேண்டும் என்று துடித்துடுத்தது அவன் நெஞ்சம். அப்பாவின் மேஜையை அணுகினான். மூலையில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பொருத்தியில் அப்பாவுக்கு பிடித்த மையூற்று பேனா எப்போதும் போல செறியிருந்தது. அதை எடுத்து ஒரு உளுக்கு உலுக்கினான். தரையில் நீர வண்ணமை சொட்டியது. பேனாவின் அழகை சொட்டிய மையின் மீது வைத்தான். அமுதம் கண்ட தேனியை போல உறிஞ்சி விட்டது பேனா. இது நல்ல விளையாட்டாக இருக்கிறதே. பக்கத்தில் சிகப்பு எறும்புகள் நெட்டுக்குத்தான பாதையில் நடந்து கொண்டிருந்தன. அவ்வெறும்பு பாட்டையில் 2 எறும்புகளை வழிமறித்து அவற்றின் மீது பேனா மையை சிந்தினான். இரண்டும் மையில் நீந்த பார்த்து தவித்தன. ஒரு துளி மை பாற்கடலை போன்றது. மையில் ஊறி நீல எறும்புகளான பிறகு அவற்றின் கதியை கண்டு பரிதாபப்பட்ட கிட்டு பேனாவின் அலகை வைத்து மையை நீக்கினான். எதுவும் நடக்காதது போல 2 நீல எறும்புகளும் தமது நண்பர்களை போய் சேர்ந்தன. கொஞ்ச நேரம் அவற்றையே பார்த்துக் கொண்டிருந்த கிட்டுவின் கண்களுக்கு தரையில் கிடந்த பழைய வார பத்திரிகைகள் தென்பட்டன. முன்பக்கத்தில் இழிக்கும் அம்மணிகளுக்கு மீசை தாடியும் வீர ஆண்மகங்களுக்கு கொம்பு மூக்குத்தியும் மறைந்து அலங்கரித்தான். பிரபலமான நடிகர் ஒருவரின் மூக்கிலிருந்து சளி வழிவதை நுணுக்கமாக வரைந்துவிட்டு தொலைக்காட்சியில் அம்மா தடை செய்திருந்த சண்டை காட்சிகளும் பழைய கிரிக்கெட் போட்டிகளும் பார்ப்பது, குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஜில் தண்ணீர் குடிப்பது, அக்காவின் வாசனை பொருட்களை அப்பிக் கொள்வது, கூடத்தில் செருப்புடன் அலைவது, இப்படி செய்யக்கூடாதவற்றை ஒவ்வொன்றாக செய்து கழித்தான். எல்லாம் அழுத்தவுடன் கடிகாரத்தை பார்த்தான். அடடா, அவர்கள் கிளம்பி 1/2 மணி நேரம் கூட ஆகவில்லையே. செய்வதற்கு வேறென்ன இருந்தது? துரு துருவென்று இருந்தது. அந்த நீர எறும்புகளை தண்ணீரில் போட்டால் மை அழிந்து போய்விடுமோ? பாடிக்கொண்டே அந்த பாவப்பட்ட எறும்புகளை குளிப்பாட்டுவதற்கு தேட ஆரம்பித்தான். அப்பொழுது கதவில் தட்டு விழுந்தது. அதற்குள் திரும்பி விட்டார்களா? இருக்காதே, கதவை அவர்களாகவே திறந்திருப்பார்களே. நிறுத்தி கவனித்தான். தெரியாதவர்களாக இருந்தால் வீட்டில் யாரும் இல்லை என்று கொஞ்ச நேரம் கழித்து தானாக சென்று விடுவார்கள். கழிவர்களாக இருந்தால் வீடு காலி என்று நுழைந்து விடுவார்களோ? அந்த எறும்புகளை துவம்சம் செய்ததற்கான தண்டனையா இது? ஐயோ, திடீர் பயத்தில் செயலிழந்து தரையில் குறிந்தபடியே இருந்தான். விலகும் காலடி சத்தத்தை எதிர்பார்த்தன அவன் செவிகள். எங்கும் நிசப்தம். திடீரென மறுபடியும் இம்முறை வாசல் அழைப்பு மணியை கண்டுபிடித்து அடித்தார்கள். கோரமான அந்த சத்தம் வீழங்கும் மூன்று முறை ஒலித்தது. வந்தவர்கள் வந்த காரியத்தை லேசில் கைவிட மாட்டார்களாக்கும். ஒருவேளை அவன் பாடியது காதில் விழுந்திருக்குமோ? தெரிந்தவர்களாக இருந்தால் வாயில்தான் பூட்டியிருக்கிறதே. கதவை திறந்தான். வாசல் அறைக்குள் கால் வைக்காமல் கூடத்து நுழைவாயிலிருந்தே எட்டி பார்த்தான் கிட்டு. அவன் கதவை மூடியிருந்த காலத்தில் மேகம் சூழ்ந்தது, வெளி உலகம் இருட்டிவிட்டது என்பது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. மம்மி இருக்காங்களா என்றது ஒரு குரல். அவன் கண்களுக்கு இருட்டு பழகியவுடன் கேட்டுக்கு பின்னால் இந்த மனிதன் புறப்பட்டான். அவனை கிட்டு முன்பு பார்த்ததிலே படிந்த வாரிய முடி, சப்பை மூக்கின் மீது பெரிய கண்ணாடி, மேலுதட்டிற்கும் மூக்கிற்கும் பாலமாக விளங்கிய கருப்பு மீசை, அவன் தோளில் இருந்து தொங்கிய கருப்பு பையை பத்திரப்படுத்த அதன் மீது ஒரு கையை வைத்திருந்தான். இளையன்தான், 20களை தொட்டு 4 ஆண்டுகள் கூட தாண்டியிருக்காது. ஆனால் கிட்டுவின் கண்களில் அவன் பெரியவனாக தெரிந்தான். அம்மா குளிக்கிறாங்க என்றான் கிட்டு. உண்மையை சொல்ல சரியான நேரம் அல்ல என்று அவன் தந்தையே ஒப்புக்கொள்வார். ஓஹோ, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா? வந்துருவாங்களே. சரி, நான் அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன். நீ போய் விளையாடு தம்பி. மேல் உதட்டை கடித்தான் கிட்டு. புருவத்தில் வழிந்த வியவியை கைக்குட்டி வைத்து துளைத்துக் கொண்டான் அவன். புழுக்கம் தாங்க முடியவில்லை. கூடத்தில் தொலைபேசி அடிக்க சத்தம் கேட்டது. ஓடிப்போய் எடுத்தான் கிட்டு. ஹலோ, யார் கிட்டுவா? சீனு மாமா. அம்மா இருக்காளா? அம்மா வெளியே போயிருக்காங்களே. அப்படியா, வீட்டுல தனியா இருக்கியா நீ? ஆமாம், பெருமையாக சொன்னான். தொலைபேசியை அணைத்தவுடன் தான் செய்த தவறை உணர்ந்தான் கிட்டு. வாசலுக்கு திரும்பி வெளியில் இருந்த அண்ணியினை சந்தேகத்துடன் பார்த்தான். தான் வாயால் ஒளிரியது வாயில் வரை எட்டியிருக்குமோ? என்ன தம்பி, மம்மி வீட்டுல இல்லையா, தனியா இருக்கியா என்று அதட்டினான் மனிதன். பதில் சொல்ல துணிச்சல் இல்லை. தலையசைத்தான் கிட்டு. இப்படி நேரத்தை வீணாக்கிட்டியே, இதை முன்னாலேயே சொல்லியிருக்கலாம்ல என்று எரிந்து விழுந்தவன் முணுமுணுத்துக் கொண்டே கிளம்ப திரும்பினான். அவனைப் போலவே பொறுமையிழந்த வானமும் அதே சமயத்தில் கனத்த மழை பொழிய தொடங்கியது. கிட்டு அதுவரையில் கேட்டிராத வார்த்தைகள் அந்த அண்ணியனின் வாயிலிருந்து மழை துளிகளைப் போல பொழிந்தன. ஏசி முடித்த மனிதன் கிட்டுவின் பக்கம் திரும்பினான். கிட்டு முகம் பயத்தில் வெளியேறியது. ஆனால் வந்தவன் பவ்யமான குரலில் பேசினான். ஏன்பா தம்பி, இந்த படிக்கட்டுல நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டா மழை குறைஞ்ச உடனே போயிடுறேன் என்று வினவினான். தலை ஆட்டினான் கிட்டு. படிக்கட்டில் உட்காருவதற்குள் சரவணின் கடுப்பு தோல்வி உணர்வாக மாறியிருந்தது. மழை பொழிந்த சத்தம் அவன் செவிகளில் ஈயம் காய்ச்சி ஊற்றுவது போல் கேட்டது. வெயிலில் வியர்க்கும் அதில் அவன் மட்டும்தான் நனைவான். ஆனால் மழை பொல்லாதது அவனுடன் சேர்ந்து அவன் சரக்கும் நனைந்து குட்டிச்சுவராக போகும். இன்னும் எத்தனை வீடுகளுக்கு போக வேண்டும், எவ்வளவு விற்பனை செய்ய வேண்டும் சரித்து விட்டான். தினமும் அலைச்சல், பேச்சு, கெஞ்சல், அதிர்ஷ்டம் அடித்தாலும் தற்காலிக நிம்மதிதான். மறுநாள் மறுபடியும் பூஜ்யத்திலிருந்து தொடங்க வேண்டும். சாலையில் இருந்து தூசியும் மண்ணும் கண்ணுக்கு எதிரில் சகரியாக மாற மழை நீரில் உலகம் மூழ்க அவனும் தன் சோகங்களில் ஆழ்ந்தான். சிறிது நேரம் கழித்து வீட்டுக்குள் இருந்த சிறுவன் தன்னையே உற்று பார்ப்பதை கவனித்தான் சரவணன். அந்த பார்வையில் தெரிந்தது என்ன? இரக்கமா? கண்டுபிடிக்க பேச்சு கொடுக்க பார்த்தான். தம்பிக்கு என்ன பேரு? கிட்டு. கிட்டு, என்ன வயசு உனக்கு? 7. அடேங்கப்பா, பெரிய பையனா நீ? அதான் வீட்டுல தனியா இருக்கியா? தனியா இல்லையே, நாய்க்குட்டி தூங்கிட்டு இருக்கு. எய்ப்பட்டா? தாராளமா. சரவணன் சிறுவனை நம்பவில்லை. கிட்டு இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. என்ன தம்பி, நான் எங்கே என்று சிரித்தான் சரவணன். அண்ணா, நீங்க திருடனா? திடுக்கிட்டான். இந்த சிறிய பையனுக்கு தன்னை கண்டால் அவ்வளவு பயங்கரமாக இருந்ததா? பறிகொடுத்த தன்மானத்தை மீட்க முயன்றான். இல்லப்பா, இப்படி போய் சொல்லிட்ட. இந்த பை இருக்குல்ல பை என்று தனக்கரியில் கீழிறக்கி வைத்திருந்த கருப்பு பையை சுட்டி காட்டினான். வீட்டில இருக்கோம், பெரியவங்க கிட்ட அத பத்தி பேச வந்தேன். ஓ, எதையாச்சும் விக்க வந்தீங்களா? ஆம். என்னது? என்சைக்ளோபீடியா. அப்படின்னா? அது ஒரு விதமான புக்கு. உன் மம்மி கிட்ட பேசி உனக்கு வாங்கி தர சொல்றதுக்காக வந்தேன். உள்ளே இருந்தது நூல்கள் என்று தெரிந்தவுடன் கிட்டுவின் ஆர்வம் குறைந்ததை கவனித்தான் சரவணன். உண்மையான விற்பனையாளன் என்பதால் இது அவன் ரோஷத்தை கிளப்பிவிட்டது. சாதாரண புத்தகம் இல்ல தம்பி, உலகமே அடங்கி இருக்கும் புத்தகம். உனக்கு தோணும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். அப்படியா? நீங்க இத முழுசா படிச்சிருக்கீங்களா? ஓ, படிச்சிருக்கேனே.
அதான் இந்த வேலைய பாக்குறீங்களா? நச்சன்றது சரவணனுக்கு. பையன் தன்னை கிண்டல் செய்கின்றானா என்ன? ரோஷம் கொந்தளித்தது. ஆனால் சிறுவனின் பால் வழியும் முகத்தில் நக்கலுக்கான அறிகுறியே இல்லை. படிக்காம இந்த வேலை செய்ய முடியுமா? ஒவ்வொரு பக்கத்தையும் மனப்பாடமே பண்ணிட்டேன் என்று கோபத்தை விழுங்கி போய் சொன்னான். அப்போ இவ்வளவு படிச்சா நானும் உங்கள மாதிரி தான் ஆவேனா?
மறுபடியும் சிறுவனின் கேள்வி பளாருந்த கன்னத்தில் அரைந்தாற்போல் இருந்தது சரவணனுக்கு.
அது என்ன உங்கள் மாதிரிதான்? சரவணனுக்கு தன் உத்தியோகத்தின் மீது மரியாதை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சிறுவன் கூட மட்டம் தட்டும் அளவிற்கு கீழ்த்தனமானதா அது?
இந்த அவதூறு பிஞ்சிலேயே சரிக்கட்ட வேண்டும் என்பதற்காக, தம்பி இந்தியாவோட மூன்றாவது பிரதமர் யாரு தெரியுமா உனக்கு என்று சவால் விட்டான்.
இல்லை என்று தலையசைத்தான் கிட்டோ. லால் பகதூர் சாஸ்திரி. அன்று தொலைக்காட்சியில் பார்த்திருந்த பழைய கிரிக்கெட் போட்டி ஞாபகம் வந்தது கிட்டுவுக்கு.
ரவி சாஸ்திரியோட அப்பாவா?
அவர் தாத்தா. விஷயம் தெரியவில்லை என்றால் லாபகமாக புழுவான் சரவணன். தொழில் அப்படி.
ஓ,
தான் சொன்ன செய்தியால் அசந்து விட்டான் கிட்டு என்று பெருமிதப்பட்டான் சரவணன். ஆனால் கிட்டுவின் கேள்வி வெள்ளம் வற்றவில்லை.
தினம் வீடு வீடா போய் என்சைக்ளோபீடியா விப்பீங்களா?
ஆமாம், உற்சாகம் இல்லாமல் பதில் சொன்னான். எத்தனை வீடுகளுக்கு போவீங்க?
60-70 கதவை தட்டுவேன், ஒரு 40 பேர்கிட்ட பேசுவேன். இந்த மூஞ்சியை பார்த்தா யார் கதவை திறப்பாங்க? நினைத்து பார்த்தால் அவனே மறைத்தான்.
தினமும் புதிய திசையில கால் எடுத்து வைக்க வேண்டும். பார்த்திராத வட்டாரங்கள், கேள்விப்படாத பேருந்து எண்கள், இவை அனைத்தையும் எதிர்கொண்ட பிறகு மாலையில் அலுவலகத்துக்கு திரும்ப சென்று அன்றைய விற்பனை பற்றி கணக்கு சொல்வது. கல்லூரி முடிந்ததிலிருந்து இப்படியே வாழ்க்கையை கழித்திருந்தான்.
நிஜமாவா?
ஆச்சரியத்தில் கிட்டுவின் புருவங்கள் உயர்ந்தன. அத்தனை பேரும் வாங்குவாங்களா?
சிலர். வாக்கியத்தை முடிக்கவில்லை சரவணன். சராசரியாக எவ்வளவு விற்பனை செய்வான் என்பதை எளிதில் கணக்கிடலாம்.
ஆனால் ஒவ்வொரு விற்பனைக்கு பின்னாலும் ஒரு மகா யுத்தமே அடங்கியிருக்கும். அதை எப்படி கணக்கில் சேர்ப்பது?
அவன் கை தட்டுவதை கேட்டு கதவை தப்பி தவறி திறப்பவர்கள் முதலில் அதை மூடுவதற்குத்தான் வழியை பார்ப்பார்கள். கணவன் தினமும் எந்த சட்டையை போட வேண்டும் என்பதிலிருந்து அனைத்து வீட்டு விவகாரங்களிலும் ஆதிக்கம் செலுத்திய இல்லத்தரசிகள், என் புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுத்தான் வாங்க முடியும், சாரி என்று கதவை மோதி சாத்துவார்கள்.
அந்த ஆண் சிங்கங்களோ வீட்டில் இருந்தால் என்னது?
புக்கா? புக்கு படிப்பானா என் பையன்? அதோ பாருங்க, டென்னிஸ் பால கிரிக்கெட் பாலான்னு நினைச்சு எச்சில் துப்பி தொடையில தடவிட்டு இருக்கானே, அவனை பார்க்க படிக்கிற பையன் மாதிரியா இருக்கு.
என்னடா, நீயே சொல்லு,
வாழ்க்கையில ஒரு புக்காவது படிச்சிருப்பியா?
இவனுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா பிச்சைக்காரனுக்கு காசு போடலாம்,
புண்ணியமானும் கிடைக்கும்
என்று தம்மிடம் செல்வங்களை திட்டுவதற்கே சாக்காக பயன்படுத்துவார்கள்.
நீங்க வாங்கி கொடுங்கப்பா, நிச்சயமா படிச்சு காட்டுவேன் என்று சொல்வதற்கு யாராவது பிறந்திருப்பான் என்று சரவணனும் காத்திருந்து அறுத்து விட்டான்.
சொரணை கெட்ட தலைமுறை அத்தகைய தந்தைமார்களையும் தாய்மார்களையும் மடக்கி தன் வழியில் கொண்டு வருவதுதான் அவன் தொழில். உண்மையில் அவன் புத்தக விற்பனையாளன் அல்ல, நம்பிக்கை விற்பனையாளன். வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு இருந்த வருத்தங்களையும் தமது குழந்தைகள் பற்றிய ஏக்கங்களையும் இந்த ஒரு நூலை வாங்கினால் போக்கிவிடலாம் என்று அவர்களை நம்ப வைக்க வேண்டும். தினமும் எத்தனை அவமானங்கள், படபடப்புகள், சிறு வெற்றிகள் கூட, இவை அனைத்தையும் சுருக்கி நாளிறுதியில் கருப்பு பையின் எடையை வைத்தே அவனையும் எடை போடுவார்கள் அலுவலகத்தில். பணம் கொடுக்க வரும் மூதாட்டியிடம் கடைசி நிமிடத்தில் சரியான சில்லறை இல்லை என்பது பற்றி யாருக்கு கவலை? மழை பெய்ததால் ஒரு மணி நேரம் ஒரே வீட்டு வாசற்படியில் ஒதுங்கி ஒரு சிறுவருடன் வெட்டி பேச்சு பேச வேண்டியதை பார்த்து பரிதாபப்பட யார் இருக்கிறார்? இவ்வாறு யோசனைகள் ஏகப்பட்ட சரவணன் கிட்டுவின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. பார்வையோ வாயிலுக்கு அடியில் பயணம் சென்ற எறும்புகளை விட்டு நகரவில்லை. முதுகுச்சுமை, முன்னாள் பாதை, வேற எது பற்றியும் அக்கறை இல்லாமல் சென்றிருந்தன.
நீங்க நீல கலர் எறும்பு பார்த்திருக்கீங்களா?
கிட்டுவின் கீச் குரல் குறுக்கிட்டது.
நீல எறும்பா? அப்படி ஒன்றும் கிடையாதே.
அப்போ அது என்ன என்று எறும்பு கூட்டத்தின் பக்கத்தில் குந்திக்கொண்டு சுண்டு விரலால் ஒரு பகுதியை சுட்டி காட்டினான் கிட்டு. உற்று பார்த்த சரவணன் முகபாவம் ஆச்சரியத்தில் மாற கிட்டு கரகரவென சிரித்தான். திரும்ப திரும்ப அந்த சிறு பையன் தன்னை சிறுமைப்படுத்தியதாக தோன்றியது சரவணனுக்கு. மறுபடியும் தனது தந்திரத்தை கையாள தெம்பு இல்லை.
இந்தாடா, நான் கிளம்புற வரைக்கும் பேசாம படி என்று அவன் எடுத்துக்காட்டாக பயன்படுத்திய கசங்கிய கலைக்களஞ்சியத்தை எடுத்து வாயிலுக்கு அடியில் தள்ளிவிட்டான். இதனால் எறும்பு கூட்டம் சிதறியது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளித்தது.
கனத்த புத்தகத்தை பிடித்துக் கொள்ள இரண்டு கைகளும் தேவைப்பட்டன கிட்டுவுக்கு. தரையில் அமர்ந்து மடியில் சாய்த்து அதன் பக்கங்களை புரட்டினான். அழகான வண்ணப்படங்கள் அவனை கவர்ந்தன. கொஞ்ச நேரத்தில் மௌனத்தில் கழித்தார்கள். மழைச்சாரல் படிக்கட்டை ஈரமாக்க மேலும் வாயில் அருகில் நகர்ந்து உட்கார்ந்தான் சரவணன். கூடிய சீக்கிரத்தில் மழை நிற்கப் போவதாக தெரியவில்லை. கன்னத்தை கையில் சாய்த்து வானத்தை நோக்கி பார்த்திருந்தான். அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். அங்கிள் பெருமூச்சு விட்டான். என்ன? இங்க எச்சிலை பற்றி போட்டிருக்கு. எச்சில் தான் நாம் உட்கொள்ளும் உணவின் சுவையை உணர வைக்கிறது. உணவை செரிமானம் செய்யவும் உதவும். மனித வாயில் இருக்கும் உமிழ்நீர் சுரப்பிகள் எச்சிலை ஊற வைக்கின்றன. தினமும் 1.5 லிட்டர் எச்சிலை உற்பத்தி செய்கின்றன என்று முடித்தான் சரவணன். பிரபலமான பகுதி அது. நன்றாக மனப்பாடம் செய்து வைத்திருந்தான். அதுக்கு என்னப்ப? நம்ம மூளைதானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த செருப்பை இல்ல சுரப் இந்த செருப்பை இல்ல சுரப்பியை எச்சில் பண்ண வைக்கிறதும் மூளைதானே. அதேதான், உன்னை இப்படி யோசிக்க வைக்கிறதும் உன் மூளைதான். எல்லாத்துக்கும் மூளைதான் காரணம்னா பின்ன எச்சில் எங்கேருந்து வருது, எதுக்காக வருது, எவ்வளவு வருதுன்னு ஏன் எனக்கு என் மூளை வழியோ முதலிருந்தே தெரியல? இத படிச்சுதான் என் மூளை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பதில் சொல்ல வரவில்லை சரவணனுக்கு. அந்த அத்தியாயத்தை கரைத்து கொடுத்த அவனுக்கு தோன்றாத கேள்வியை இந்த 7 வயது சிறுவன் கேட்டு வாயை பிளக்க வைத்து விட்டானே. எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருந்த மூளைக்கே அதன் நடவடிக்கைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் போனதற்கு காரணம் என்ன? தெரியவில்லையேபா என்று தோல்வியை ஒப்புக்கொண்டான். என்சாய் பிரியாவில பதில் இல்லையா? இருக்கலாமே, நீ படிச்சு பார்த்தால்தான் தெரியும். அப்ப நீங்க முழுசா படிச்சது இல்லையா? இல்லை என்று தலையசைத்தான். அப்ப வாங்குறவங்க முழுசா படிப்பாங்களோ? இல்ல, உண்மையை சொல்ல தொடங்கியவனால் நிறுத்த முடியவில்லை. அப்புறம் ஏன் வாங்குறாங்க? கஷ்டப்பட்டு எழுதுவங்க பாவம் இல்ல. பையனுக்கு தனக்கு மீது உண்டாகி இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் பொசுங்கி இருக்கும் என்று தோன்றியது சரவணனுக்கு. ஆனாலும் கேள்வி வெறி தணியவில்லை கிட்டுவுக்கு. யோசனையில் அவன் மேலும் முகம் சுளித்ததை பார்த்து மனம் வாடினான் சரவணன். என்ன பாவம் செய்தால் இந்த சிறுவனிடம் அகப்பட்டோமோ? இதை எழுதினவங்க மகா புத்திசாலியா? பயங்கர புத்திசாலி. உன்ன மாதிரியே உலகத்துல இருக்கிற எல்லாமே தெரியுமா அவங்களுக்கு? தெரியுமே. எதற்காக அப்படி உளறி வைத்தான்? எச்சரிக்கையாக தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். யார் கண்டது? இந்த உலகமே ஒரு மாயம் என்று விட வேண்டியதானே. ஆனா அவங்களுக்கு இதை விற்க தெரியாதே, நீங்க தானே விற்கணும். என்ன சொல்ல வருகிறான் பையன்? ஆமா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படின்னா நீங்க இல்லைன்னா அவங்களுக்கு வேலையே இருக்காது. இந்த வேலையை நீங்க பண்ணாதான் அவங்களுக்கு அந்த வேலை இருக்கும். அப்படி சொல்ல முடி, நானும் பெரியவன் ஆகும் போது ஊர போய் விற்க போறேன். என்ன சொன்ன? எனக்கும் உங்களை மாதிரி இருக்கணும். சரவணன் அதிர்ந்தான். அத்தனை நேரம் அந்த பொடிப்பயல் தன்னை இழிவுபடுத்துகிறான் என்று நினைத்திருந்தான். கடைசியில் அவனை போற்றி உச்சகட்ட பாராட்டு செலுத்தி விட்டானே. கிட்டு முதலில் கேட்ட கேள்விகளின் உள் அர்த்தம் தெளிவானது. அவை அவனை கொச்சப்படுத்துவதற்கு இல்லை, தனது தாழ்வு மனப்பான்மைதான் அவற்றை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்திருந்தது. வீட்டில் தனியாக அடங்கிய சிறுவன் நாள்தோறும் உலகம் சுற்றும் விற்பனையாளனின் வாழ்க்கையை பற்றி கொண்ட பிரமிப்பினால் எழுந்த கேள்விகள் அவை. அடரா, தனக்கு தோன்றாத விஷயத்தை மறுபடியும் உணர்த்தி விட்டானே சுட்டி பையன். பேச்சு என்பது சரவணனுக்கு வாழ்க்கையில் உருப்படியாக செய்ய தெரிந்த ஒரே காரியம். கல்லூரி சென்றது, பொறியியல் படித்தது, ஏதோ இயந்திரத்தில் பூட்டாணியின் அளவை நிர்ணயிப்பது, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவில்லை, ஏறவும் இல்லையே. படிப்படியாக படித்து முன்னேறிய அவன் நண்பர்களோ இன்று படிந்து வாரிய தலையுடன் ஜில்லான அலுவலகத்தில் கணினிக்கு முன்னால் தமது தினங்களை கழித்து வந்தனர். ஒன்றாக சேர்ந்து கும்மாளம் போடும் போது அவனது வேலையை பற்றி மட்டும் யாரும் பேச்சு எடுக்க மாட்டார்கள். அவனும் ஏதோ கொஞ்ச காலம் இப்படி தள்ளிவிட்டு போக போக அவர்களைப் போல ஆகிவிடலாம் என்றுதானே கனவு கண்டிருந்தான். இப்போது யோசித்து பார்த்தால் ஒரே இடத்தில் உட்கார்ந்து அதே நபர்களுடன் இணைத்து பேசி விசைப்பலையை தட்டி கொண்டு காலம் கழிப்பதில் அவனுக்கு என்ன சுகம்? இந்த வேலையை பற்றி அவனுக்கு நிஜமாகவே பிடிக்காமல் இருப்பதற்கு என்ன இருந்தது? யோசித்து பார்த்தால் நாள் கடைசியில் அலுவலகத்துக்கு சென்று கணக்கு சொல்வது மட்டும்தான் கசந்தது. மற்றபடி ஒவ்வொரு வாசலிலும் காத்திருந்தது ஒரு புதிய அனுபவம். பல தினசான மனிதர்கள், தற்காலிக நண்பர்கள், கற்றுக்கொள்ள எவ்வளவு இருந்தது. இந்த அலைச்சல், மழை எல்லாம். மழையா? மழை நின்றிருந்தது என்று கவனித்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. மேகங்களுக்கு பின்னால் சிக்கி தவித்த கதிரவன் வெற்றிகரமாக வெளியேறியிருந்தான். குளியல் போட்டுள்ளகம் பிரகாசித்தது. மேலும் அந்த படிக்கட்டில் நேரம் கழிக்க விருப்பமில்லை சரவணனுக்கு. செய்வதற்கு எவ்வளவு இருந்தது? எழுந்தான். கிட்டு தனது கையில் இருந்த புத்தகத்தை வாசலுக்கு அடியில் தள்ளிவிட்டான். அதை எடுத்து பையில் வைத்த சரவணனுக்கு புதிய யோசனை தோன்றியது. ஏம்பா, ஒரு நிமிஷம் கேட்டை திறந்து விடு. கிட்டுவின் கண்களில் தடுமாற்றம் தெரிந்தது. நான் உள்ளுக்குள்ள வரமாட்டேன், பயப்படாதே என்றான் சரவணன் சமாதானமாக. திறந்திடுவானா? திட்டு நகரவில்லை. அதற்கு மேல் வற்புறுத்த விரும்பாத சரவணும் பேசாமல் திட்டுவின் முடிவிற்கு காத்திருந்தான். டக், பூட்டு அவிழ்ந்தது. கிரீச், வாயில் திறந்தது. சரவணன் புன்னகைத்தான். தன் தோளில் தொங்கிய பையிலிருந்து புதிய நூல் ஒன்றை எடுத்தான். பிளாஸ்டிக் சுற்றி போட்டியிருந்த அது வெளிச்சத்தில் பிரதிபலித்தது. தரையில் தள்ளியிருந்தா அழுக்காயிருக்கும். இந்த எப்ப பார்த்தாலும் படிக்காத, தோணும் போது படி. திரும்பி குறைந்த எடையுடன் படிகளை இறங்கி தோட்டம் வழியாக வெளியேறினான். இடது தோளில் தொங்கிய கருப்பு பை அவன் விறுவிறு நடையில் முன்னும் பின்னும் ஆடியது. அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தவனுக்கும் பக்கத்து வீட்டுக்கு கிளம்பியவனுக்கும் அடையாள ஒற்றுமையாக இருந்தது அந்த கருப்பு பை மட்டும்தான். ஜோ ஜோ ஜோ, சமத்தில்ல அழாத கண்ணா. அப்பா சீக்கிரம் திறப்பா, நான் ஓடணும். இரு ரேணு. லக்ஷ்மி, சாவி உன்கிட்ட இருக்கா? இல்லையே. காலிங் பெல் அடியேன் குணசேகர். பொண்ணு துடிக்கிறா இல்ல, அவனுக்கு கதவு கொடுமா திறக்க தெரியாது. அடிக்கிறேன் கௌரி. லக்ஷ்மி, இந்தா நீ குழந்தைய பிடிச்சுக்க. அப்பா, அவன் தூங்கி தொலைச்சிருப்பான். நாலஞ்சு தடவை அடிங்க. மணி ஒருமுறை அடித்தது. வாசலில் அமர்ந்திருந்த வாலிபன் கிளம்பி சுமார் 2 மணி நேரம் கழிந்திருந்தது. வாயில் பூட்டை கிட்டு அவிழ்த்தவுடன் அவசர ஓட்டம் முடித்தாள் அக்கா ரேணு. இரு கைகளிலும் ஜவுளி நிறைந்த கனத்து துணிப்பைகளை ஏந்தி உள்ளறையை அணுகிய தந்தை கிட்டுவை பார்த்து, என்னடா பண்ண வீட்டுல தனியா என்று கேட்டுக்கொண்டே சென்றாள். சும்மா இருந்தேன். நான் அப்பவே சொன்னேன், இங்க வெட்டியா இருந்ததுனால யாருக்கு என்ன லாபம்? பேசாம எங்களோட வந்திருக்கலாம். அடுத்த தடவை வருவியா? வரேன். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.